புதிய தேடல் திருப்பாடல் 128.
ஆண்டவர்க்கு அஞ்சுபவர் பேரு பெற்றோ, அவர் வழியில் நடந்திடுவோர் பேரு பெற்றோ.
நாம் வாழுகின்ற இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் 2500 முதல் 10,000 சிறிய நில அதிர்வுகள் ஏற்படுகின்றன என்று அறிவியலாளர் சொல்லுகின்றனர். 1989 ஆண்டு அக்டோபர் 17 தேதி சான் பிரான்சிஸ்கோவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை இன்னும் பலரால் மறக்க முடியவில்லை. ஏன், 1812 ஆண்டு தென் மிசௌரியை தாக்கிய நிலநடுக்கம் மிசிசிப்பி நதியின் ஓட்டப்பாதையையே மாற்றியது. 1976 ஆண்டில் சீனாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சுமார் 400,000 பேர் இறந்தனர். 2004 ஆண்டு டிசம்பர் 26 தேதி பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்ட சுனாமி ஏறக்குறைய 30 மீட்டர் உயரத்துக்கு அலைகளை எழுப்பி 14 நாடுகளில் 230,000 மேற்பட்ட மக்களின் உயிரை காவு கொண்டது. 2011 ஆண்டு மார்ச் 11 தேதி ஜப்பானில் ஏற்பட்ட சுனாமியும் நில அதிர்வும் ஜப்பானில் மட்டுமல்ல பல நாடுகளில் அணு உலைகளை மூடுவதற்கு தூண்டியுள்ளன. கடந்த மாதத்தில் கூட வட இத்தாலியில் 2 தடவைகள் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. கடந்த வாரத்தில் கூட இலங்கையின் கொழும்புவில் லேசான நிலநடுக்கம். இத்தகைய இயற்கையின் கடும் சீற்றங்கள் நினைத்து பார்க்காத நேரத்தில், நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கண் சிமிட்டும் நேரத்தில் திடீரென நடக்கும்போது மனிதர் நிலை தடுமாறுகின்றனர். அந்த நேரத்தில் கடவுளே காப்பாத்து, மாதாவே காப்பாத்து என்றுதான் உடனடியாக கத்துகின்றனர். இந்த பேரிடர்களின் போது நம் ஒவ்வொருவர் மனத்திலும் கடவுள் பற்றிய பயம், அச்சம், நடுக்கம் வந்துவிடுகின்றது. ஏன், கடந்த வாரத்தில் ரோமையில் ஒருவருக்கு திடீரென தாங்க முடியாத நெஞ்சுவலி வந்து மருத்துவமனையில் மருத்துவர்கள் அவசர சிகிச்சையை தொடங்கிய அந்த நொடிப்பொழுதில் மீண்டும் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்ட உடனே சுற்றி நின்ற அத்தனை மருத்துவர்களும் ஓ தியோ ஓ தியோ, அதாவது ஓ கடவுளே ஓ கடவுளே என்றுதான் பதட்டத்துடன் கத்தியிருக்கின்றனர். மனிதரின் அபார திறமைக்கு சவால் விடும் துயரங்கள் நேரிடும் போதெல்லாம் கடவுள் பற்றிய அச்சம் அதிகமாக வருகின்றது. இன்று நாம் தியானிக்கும் திருப்பாடல் 128 கடவுளுக்கு அஞ்சி வாழ்வோருக்கு கிடைக்கும் ஆசி பற்றி சொல்லுகின்றது. 6 வசனங்கள் கொண்ட இந்த சிறிய பாடலில் 2 தடவைகள்
ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர்
என சொல்லப்பட்டுள்ளது.
ஆண்டவருக்கு அஞ்சிடுவோர் பேறு பெற்றோர்.
பழையற்பாட்டு காலத்தில் கிமு 538 முதல் 530 வரை புகழ்பெற்ற மன்னராக விளங்கிய பாரசீக பேரரசர் சைரஸ் பாபிலோனிய நாட்டை கைப்பற்றியதும் அங்கு அடிமைகளாய் வாழ்ந்து வந்த இஸ்ரேல் மக்கள் அவர்களுடைய தாய்நாட்டுக்கு திரும்பிச் செல்ல அனுமதித்தார். அவ்வாறு மகிழ்ச்சியோடு தாயகம் திரும்பிய இஸ்ரேலர் தங்களது நாட்டில் அமைதியையும் செழுமையையும் வளமையையும் ஆசிகளையும் எதிர்பார்த்தனர். ஆனால் எதிர்பார்த்தது நெடுங்காலமாக நிகழவே இல்லை. இதனால் அம்மக்கள் மனத்துயரத்தில் இருந்தனர். எனவே இம்மக்களுக்கு திருப்பாடல் ஆசிரியர் அறிவுரை கூறுகின்றார். அந்த திருப்பாடல்தான் 128. அந்த ஆசிரியரின் அறிவுரை எவ்வாறு இருந்ததெனில்,
பயனை நீர் நிறைவாய் உண்டிடுவீர்.
ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் உழைப்பின் பயனை உண்பார்கள், நற்பேரும் நலமும் பெறுவார்கள். அவரது இல்லத்தில் அவர் தம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் அவர் தம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் சூழ்ந்திருப்பர். அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார்கள்.
இறைவனிடம் பற்றுறுதி கொண்டு அவரது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அக்கட்டளைகளின்படி வாழ்க்கையை நடத்துவோருக்கு வாழ்வும் வழியும் வளமையும் கிட்டும். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும்போது அதன் பலன்களை மறு உலகில் அல்ல, இவ்வுலகிலே அனுபவிக்கலாம். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும்போது உழைப்பின் பலனில் திருப்தி கிடைக்கும், உழைப்பின் பலனில் வெற்றி அனுபவம் கிடைக்கும் என்று இந்த திருப்பாடலின் 2வது சொற்றொடர் சொல்லுகின்றது. தன்கையே தனக்கு உதவி என்ற முறையில் நெற்றி வியர்வையை நிலத்தில் சிந்தி உழைத்து அதன் பயனை நல்லோர் அனுபவிப்பார்கள். ஆனால் தீயோரோ கடுமையாக உழைத்தாலும் அவர்களுக்கு பலன் கிட்டாது. லேவியர் புத்தகத்தில் இவ்வாறு வாசிக்கின்றோம். ஆண்டவர் அச்சுறுத்துகின்றார்,
என் நியமங்களை தள்ளிவிட்டு என் கட்டளைகளை வெறுத்து என் உடன்படிக்கையை முறித்துவிட்டால் திகிலையும் என்புருக்கி நோயையும் காய்ச்சலையும் வரப்பண்ணுவேன். நீங்கள் பயனில்லாமல் விதை விதைப்பீர்கள், எதிரிகள் பலனை தின்பார்கள்.
கடவுள் கட்டளைகளை மீறி அவருக்கு அஞ்சி நடக்காத தீயோரை பார்த்து ஆமோஸ் சிறைவாக்கினரும்,
நீங்கள் ஏழைகளை நசுக்கி அவர்களிடம் தானிய வரியாக வாங்கியதைக் கொண்டு நன்கு செதுக்கிய கற்களால் வீடு கட்டினீர்கள். அந்த வீடுகளில் நீங்கள் வாழப்போவதில்லை. அருமையான திராட்சை தோட்டங்களை அமைத்தீர்கள். அவை தரும் திராட்சை ரசத்தை நீங்கள் குடிக்கப் போவதில்லை
என எச்சரிக்கின்றார். எனவே ஆண்டவருக்கு அஞ்சி நடக்காதோர் உழைப்பின் பலனை அனுபவிக்க மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும்போது அவரின் ஆசி இவ்வுலகம் முக்கியம் என கருதும் பொருட்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவரது ஆசி நல்ல குடும்பமாக, நல்ல கணவன், நல்ல மனைவி, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் என்பதிலும் வெளிப்படும். இந்த ஆசிதான் இந்த திருப்பாடலில் முக்கியமாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அக்காலத்திய இஸ்ரேல் சமுதாயத்தில் பிள்ளைப்பேறு கடவுளின் மாபெரும் கொடையாக நோக்கப்பட்டது. ஆப்ரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு போன்றோரின் வாழ்க்கையில் இது தெளிவாக தெரிகின்றது. இயேசுவின் பிறப்பு குறித்து வானதூதர் அன்னை மரியாவுக்கு அறிவித்தபோது அவர் எலிசபெத் பற்றி சொல்லுகின்றார்,
கருவுறை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம்
என்று சொன்னார். மேலும் கடவுள் மனிதனுக்கு அளித்த முதல் அமைப்பு குடும்பமே. அவர் ஆதாமை படைத்தவுடன் சொன்ன முதல் கூற்றே,
மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று
என்பதே. நீதிமொழிகள் புத்தகத்தில், ஆண்மகனுக்கு பெண் மீது உள்ள நாட்டம் எனக்கு வியப்பை தருகின்றது என்றும், விவேகமுள்ள மனைவி ஆண்டவர் அளிக்கும் கொடை என்றும் சொல்லப்பட்டுள்ளது. குழந்தைகளை பெற்றெடுக்கும் ஆண் பெண் ஐக்கியம் கடவுளின் ஆசியாகும். திருப்பாடல் 127:3-4
பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம், மக்கட்பேறு அவர் அளிக்கும் பரிசு, இளமையில் ஒருவருக்கு பிறக்கும் மைந்தர் வீரரின் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பானவர்
என்று கூறுகின்றது. ஆண்டவருக்கு பயந்து அவர் கட்டளைகளின்படி வாழ்வோருக்கு மக்கள் செல்வங்களுக்கும் குறையிருக்காது.
பேறு பெற்றவர் நாம் என்றும் பொல்லாரின் சொல்படி நடவாததால், பாவிகளின் தீய வழி நில்லாததால் நல்ல பேறு பெற்றவர் நாம்.
புனித பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய முதல் மடலில்,
ஒரு கணவர் தமது சொந்த குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி தம் பிள்ளைகள் பணிவுடனும் மிகுந்த கண்ணியத்தோடும் வளர ஆவன செய்பவராக இருக்க வேண்டும்.
திருப்பாடல் 128
ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சியோனிலிருந்து அவருக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக
என்று சொல்லுகின்றது. அன்பர்களே, ஒரு நல்ல குடும்பத்தின் மீது ஆண்டவரது ஆசி அபரிவிதமாக பொழியப்படுகின்றது. ஒரு நல்ல குடும்பத்தில் ஒரு தந்தை, தாய், பிள்ளைகள் எத்தகைய குணநலன்களை கொண்டிருக்க வேண்டும் என்பதற்கு விவிலியத்தில் பல எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். மக்கள் செல்வம் இறைவனின் ஆசி. எனவே குழந்தைகளில் நாம் இறைவனை காண வேண்டும். ஆனால் இன்றைய மேலைநாட்டு நுகர்வு கலாச்சாரத்தில் குழந்தைகள் செல்வங்களாக இல்லாமல் செலவு பொருட்களாக பார்க்கப்படுகின்றார்கள். நாய், பூனை போன்ற செல்ல பிராணிகளை அன்பொழுக அழைக்கும் மனிதர் நிலையான குடும்பம் அமைத்து பிள்ளைகளை பெற்றெடுத்து வாழ முன்வருவதில்லை. திருமண முறிவுகள் வெகு எளிதாக நடக்கின்றன. தான் என்ற வட்டத்துக்குள் தன்னை முடக்கி வாழ்வோருக்கு பொறுமை, சகிப்பு, விட்டுக் கொடுத்தல் போன்ற பண்புகள் கடினமாக இருக்கின்றன. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமண உறவுடன் வாழும் அமைப்பையே இறைவன் உருவாக்கினார். இதுவே இயற்கையான குடும்ப அமைப்பு. எனவே திருப்பாடல் 128 தியானிக்கும் நாம் சமுதாயத்தில் நல்ல குடும்பங்கள் அமைக்கப்பட ஜெபிப்போம்.
அந்த வீட்டிலிருந்து ஒரு நாள் வானொலியின் சத்தம் திடீரென மிக சப்தமாக கேட்டது. எனவே அந்த வீட்டு சிறுமியிடம் ஒருவர், பாப்பா, எதற்காக உங்கள் வீட்டில் வானொலியை இவ்வளவு சப்தமாக வைத்து கேட்கிறீர்கள்? அந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சி உங்களுக்கெல்லாம் பிடிக்குமா என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுமி, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இடையே பெரிய வாக்குவாதம் நடக்கும்போது அந்த சப்தம் வெளியே கேட்கக்கூடாது என்பதற்காக சப்தத்தை கூட்டுவார்கள் என்று சொன்னாள். வேறொரு வீட்டில் ஒரு சிறுமி தனது பெற்றோரிடம், நீங்கள் எப்போது சண்டையை நிறுத்தப் போகிறீர்கள்? அந்த நேரம் தெரிந்தால் அதற்கேற்றாற்போல் நான் வீட்டுக்கு வருகிறேன். அதற்கு பிறகாவது என்னை தேர்வுக்கு படிக்க அனுமதியுங்கள் என்று சொன்னாராம்.
ஆம், கணவன் மனைவிக்கிடையே வரும் சண்டை குழந்தைகளை பல வழிகளில் பாதிக்கும் என்பதை பெற்றோர் புரிந்திருக்க வேண்டும். பெற்றோரே, ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும்போது அவர் நிச்சயம் உங்களை வழி நடத்துகின்றார் என்பதில் சந்தேகமே இருக்கக்கூடாது. அரவிந்தர் சொல்லுகின்றார்,
நீ உன்னை ஒரு பக்கம் இறைவனது உண்மைக்கு திறந்து கொண்டு மற்றொரு பக்கம் பகை சக்திகளுக்கு கதவை திறந்து கொண்டே இருந்தால் இறை அருள் உன்னிடம் தங்கும் என்று எதிர்பார்ப்பது வீணாகும். உனது நேர்மையும் சரணடைதலும் முழுமையானதாகவும் உண்மையானதாகவும் இருக்கட்டும். உன்னை இறைவனுக்கு கொடுக்கும்போது கோரிக்கை, நிபந்தனை, பிடித்தம் என ஏதுமின்றி முற்றிலுமாக கொடுத்துவிடு.
ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் நற்பேரும் நலமும் பெறுவார்கள்.
நாம் ஆண்டவர் திருசட்டத்தில் மகிழ்ந்து இருப்போம், அவரது சட்டத்தை இரவும் பகலும் சிந்தித்து இருப்போம். நாம் ஆண்டவர் திருசட்டத்தில் மகிழ்ந்து இருப்போம், அவரது சட்டத்தை இரவும் பகலும் சிந்தித்து இருப்போம். நாம் நீரோடை நடப்பட்ட மரம் போல் இருப்போம், பருவத்தில் கனி தரும் மரத்திற்கு ஒப்பாகப் பேறு பெற்றவர் நாம் என்றும் பொல்லாரில் சொல்படி நடவாததால், பாவிகளின் தீய வழி நில்லாததால், நல்ல பேறு பெற்றவர் நாம் என்றும் இகழ்வாரின் குழுதினில் அமராததால், பாவிகள் மன்றத்தில் இடம் பெறாததால், பேறு பெற்றவர் நாம். நாம் செய்வதனைத்திலும் என்றும் வெற்றி பெறுவோம், ஆண்டவர் நேரியை நாம் கருத்தில் கொள்வோம். நாம் செய்வதனைத்திலும் என்றும் வெற்றி பெறுவோம், ஆண்டவர் நேரியை நாம் கருத்தில் கொள்வோம். நாம் பொல்லாரின் வழியை நன்றாக அறிவோம், நீதி தீர்ப்பின் போது நிலைத்திருப்போம்.
திருப்பாடல் 128. இவ்விவிலியத் தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.